This program was first broadcast on Canterbury's access media station, Plains FM, and was made with the assistance of New Zealand On Air.
Hello, Bim!
நீங்கள் கேட்க வருவது கலாபம் வானிலை நிகழ்ச்சி. பூங்கா நகரத்திலிருந்து ஒலிக்கின்ற கலாபம் வானிலை நிகழ்ச்சியை பிளெயின்ஸ் எஃப்எம் 96.9 வாயிலாக வெள்ளிக்கிழமை இரவு கேட்கலாம். நமது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.
கியோரா, இனிய வணக்கம் நேயர்களே. மீண்டும் மீன் கலாபம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று May 10, 2022, தமிழ் மாதம், சித்திரை, தேதி 27, திருவள்ளுவர் ஆண்டு 2055. மீண்டும் அரங்கத்திலிருந்து உங்களை நேரடியாக சந்திப்பது விஜயா, கர்ணன் மற்றும் டாக்டர் லாவண்யா. சரி, இன்றைய நிகழ்ச்சி வந்து சென்ற வார நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக வந்து நாம் பூங்கா நகரத்தில் நம்முடைய அனுபவங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். கர்ணன், லாவண்யா, யார் முதல்ல பேச போகிறீங்க?
வணக்கம் நேயர்களே, வணக்கம் லாவண்யா, வணக்கம் விஜயா.
வணக்கம்.
வளமையை போல் ரெண்டு நிகழ்ச்சியிலே நான் சில தத்துவ மாதிரி ஒன்று முக்கியாக சொல்லிட்டேன். என்னுடைய மூணாவது நிகழ்ச்சியிலேயே ஒரு தத்துவ மாதிரி ஒன்று சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்.
தத்துவமா முக்கையா,
அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எப்படின்னு சொன்னால், இப்போ நாம் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம்னு வைங்க. ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், இப்போ மேலே ஒரு பறவை, ஊரில் என்ன காக்கான்னு சொல்லலாம், இங்கே காக்கா இல்லை அப்படியா, அப்போ மெக்பையோ ஒரு பறவையோ போயிட்டுருக்கு. பறவை வந்து நம்மள ஆகி போயிட்டு எச்சம் போயிட்டு, இப்போ நாம் வந்து பறவைய பேசியோ பறவைக்கு கல்லால் தூக்கி அறிஞ்சு எந்த பிரயோஜனமே இல்லை.
நம்ம என்ன செய்யலாம்?
ஆமாம், நான் தொலைச்சிட்டு அல்லது வீட்டை போய் முழுகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அந்த இடத்துலையும் வந்து நான் அவருக்கு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும். ஏன் தெரியுமா?
தெரியல.
அதாவது இறைவன் வந்து எரும மாட்டை பறக்காமற அளவுக்கு படிக்கலை, அந்த அளவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே போயிட்டு போயிட்டு புழிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது. சரி, இதுதான் இன்றைய மொக்கை.
சூப்பர்.
பூங்கா நகரம், பூங்கா நகரத்தை பற்றி பேச தொடங்கிட்டு ஏதோ எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அதாவது இப்ப ஒரு மாணவன் வந்து ஒரு பரீட்சைக்கு வந்து கட்டுரை என்று எழுதுறதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தார். எதுன்னு சொன்னா மாடு, மாடுன்றது இப்படி தான் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். ஆனால் எக்ஸாம் பேப்பரில் பார்த்தா, எக்ஸாம் பேப்பரில் பார்த்தா மரத்தை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட செஞ்சுட்டார் மரம் அப்படின்ட்டு தலைக்க போட்டுட்டு, எங்கள் வீட்டில் ஒரு மரம் இருந்தது, அதில் மாடு கட்டப்பட்டிருந்தது அப்படின்ட்டு கீழே மாட்டை பெட்டி எழுதியிருந்தார். சரியா? அதே மாதிரி தான் நாங்கள் அன்னைக்கும் பூங்கா நகரத்தை பற்றி தான் பேச தொடங்கினோம். சரியா?
ஆனால் நம்ம மூணு பேர் மூணு பேர் பேசுறதுனால வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச வேண்டியதாக இருந்துச்சு. அதனால வந்து நம்மளுடைய அனுபவம், நம்ம வந்து முதன் முதல்ல வந்து கிரைஸ்ட்சர்ச்க்கு வந்த அனுபவத்தை பேசுறதுக்கே வந்து அந்த ஒரு மணி நேரம் போயிட்டு, ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு.
இன்னைக்கு வந்து இன்றைய நாள்லேருந்தே தொடங்கணும். இன்றைக்கு வந்து ஆறு, நான் வேலைக்கு செல்லும் போது -4 degrees வெப்பநிலை. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஓட்டம் இதுக்கே வந்து, அது வந்து உலகமயமாக என்ன வெப்பமயமாக அதெல்லாம் என்ன காரணம்னு தெரியல. ஆனால் இப்போ இந்த ஓட்டமுக்கு இப்போ வர இந்த -4, -5 வந்து மிகவும் குறைவான வெப்பநிலை. இப்போ கிரைஸ்ட் சர்ச்சிட்ட காலநிலையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் சராசரியாக 17-18 பாகை வெப்பநிலை இருக்கும், இப்போ சம்மர்லேயோ அல்லது ஸ்ப்ரிங் வசந்த காலத்துலேயோ. ஆனால் இப்போ ஜூன் ஜூலையில் வந்து அந்த வெப்பநிலை வந்து இன்னும் குறையும். இரவு நேரங்களில் வந்து சில நாட்களில் மைனஸுக்கு போகும், பூஜ்ஜியத்துக்கு கீழே போகும். எப்பாவது இருந்துட்டு பனி பெய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே வந்ததுக்கு இன்னும் பனி பொழிவுன்னு சொல்லி நான் பார்க்கலை. கடைசியாக வந்து 2012 பனி பொழிந்தது. அந்த நேரம் வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து விடுமுறை வர அறிவிச்சிருந்தாங்க. என்ன இப்போ இங்கே வந்து அந்த ரோட்டில் பனியை கூட்டி தள்ளுற அளவுக்கு வசதி இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு நான் டனேடினில் இருக்கும்போது 2020 நினைக்கிறேன், அப்போக்கே வந்து இந்த அண்டார்டிக் ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஃபுல்லாக பனி பெஞ்சிச்சு. அப்போ அதை நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் வெளியில் போகிறதுக்கு நம்மளால முடியாது.
ஆமாம்,
இன்றைக்கும் வந்து லேக் டெக்காப்போ எல்லாம் வந்து நிறைய பனி பெஞ்சிருக்கு. இப்போ கிரைஸ்ட் சர்ச்சில் இருந்து நாம் இப்போ கிரைஸ்ட் சர்ச்சுக்கு புதுசாக ஒரு ஆள் வாரர்னு சொன்னால் கட்டாயமாக வந்து அவர் இயற்கையை நேசிப்பவராக இருக்கணும்.
சரியா?
சன சந்தடியும் ஓட்டமும் தான் வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே வந்து மிகவும் மெதுவாக தான் வாழ்க்கை செல்வது மாதிரி இருக்கும். இப்போ வார இறுதியில் நீங்கள் ஒரு ஏரிக்கரைக்கு போய் மீன் பிடிக்க போகிறீங்களா, அல்லது கடற்கரைக்கு போய் காற்று வாங்க போகிறீங்களா, அல்லது மலைக்கு போய் பனிச்சறுக்கில் ஈடுபட போகிறீங்களா, அப்படியான வாழ்க்கையை வாழ விடும் என்று யோசிக்கிறவங்களுக்கு கிறிஸ்ட் சர்ச் வந்து தகுந்த இடம்னு நான் சொல்லுவேன்.
அப்சல்யூட்லி. ஏன்னா எல்லாருமே எல்லா இடமே டக்குன்னு
போயிடலாம்.
ஆமாம் ஆமாம்.
அப்போ நீங்கள் பனிச்சறுக்கு போகிறேன்னு சொன்னால் மவுண்ட் ஃபேக்டரி பக்கத்தில். ஆனால் நான் இது வரைக்கும் ஒருக்கம் போகலை.
அதே மாதிரி ஒரு மணி நேரம்
தான். ஆமாம்
காசல் இருக்கு, மவுண்ட் ஹார்ட் எல்லாம் பக்கத்துலயே. ஆமாம்.
அதே மாதிரி இப்போ ஈவன் குயின்ஸ்டோனுக்கு போகிறதுனா கூட 4-5 மணி நேரம் டிரைவில் போயிடலாம். அதாவது இப்போ இங்கேருந்து சவுத் ஐலண்டில் எல்லா அட்வென்ச்சர் கேபிட்டலாக இருக்கலாம். அதாவது அட்வென்ச்சர் கேபிட்டல்
இதே வந்து நாவர ஊர்ல வந்து பக்கத்துல உண்மையிலே அது பக்கத்திலே இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப சிறிய நாடு அது. ஸோ அந்த வித்தியாசம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அவங்க பக்கத்துலன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் போய் தேடி கண்டுபிடிங்க உண்மையிலே அது பக்கத்தில் இருக்கா, இல்லை 5-6 மணி எடுத்து போகணுமா.
இல்லை ஆனால் நான் இங்கே வந்தப்போ என்ன பார்த்தேன்னா இல்லை அந்த இடம் ரொம்ப தூரம் அப்படின்னாங்க. ரொம்ப தூரமா எங்கே அப்படின்னாக்கா 20 நிமிஷம் ஆகும் நாங்கள். என்னது 20 நிமிஷம்? இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். இட்ஸ் நாட் டூ ஃபார் ஃபார் அஸ். நம்ம சென்னையில் வந்துட்டு நார்மலாக ஒரு டிராஃபிக்கில் நம்ம போனாலே 2 மணி நேரம் அசால்ட்டாக ஆகும். அதாவது சென்னைக்குள்ளேயே நான் சொல்கிறது, இங்கேருந்து அண்ணா நகர் போனாலே டிராஃபிக் டைம்ல 2 hours ஆகும். ஸோ இது வந்து எனக்கு அந்த இதுதான் சொன்னாங்க. பட்
இதுவே வந்து ஓக்லண்டில் கொஞ்சம் வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகம். என்ன சொன்னால் இப்போ அங்கேயும் வந்து இப்போ புறநகர்லேருந்து ஓக்லண்ட் நகர மையத்துக்கு வர்றதுக்கு வந்து உங்களுக்கு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே எடுக்கும். ஆனால் அதை விட வேறு நகரங்களில் இப்போ கிரைஸ்ட் சர்ச்சில் இப்போ ஈவினிங் இப்போ பின்னேரம் 4:45 வந்து வீட்டை போகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். எனக்கு 1.5 மணி நேரம் ஆகும். மற்றபடி 10-12 நிமிஷங்களில் நான் போயிடுவேன். அதே மாதிரி இங்கேருந்து இப்போ இப்போ இந்த இதுகளை பயணங்களை பற்றி சொல்கிறபடியா இப்போ 5 மணித்தியாலம்னு சொன்னாலும் அந்த 5 மணித்தியால பயணம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அலுப்பாக இருக்காது. போகிற இடங்களில் வந்து நீங்கள் நிற்கலாம், நின்று இப்போ ஏரிகள் மலைகள் என்பவற்றை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு போகலாம். அதை விட இன்னொரு விஷயம் வந்து இப்போ நீங்கள் ஒரு உணவு பிரியரா இருந்தா
ஒண்ணுமே பண்ண முடியாது.
அதாவது வந்து எல்லாரும் வந்து வீட்டுல சமைச்சு பாட்லாக் சொல்லுவாங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உணவு கொண்டு வாங்க. அந்த எல்லாரும் வந்து வீட்டுல வந்து சமைச்சு சாப்பிடலாம். தெரிய வெளியே போய் வந்து சாப்பிடணும் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து என்ன
சொல்றது, கம்பெனி கட்டுப்படி ஆகாது.
ஆமா, முத வந்து வாலெட் ப்ராப்ளம் ஆயிடும். இன்னொன்னு வந்து என்ன சொல்றது, வெரைட்டிஸ், அதாவது நிறைய சாய்ஸஸ் நமக்கு இருக்காது. ரொம்ப வந்து ஃபியூ சாய்ஸஸ்.
நீங்க தான் அன்னைக்கு சொன்னீங்க இது ரோம்ல இருக்கும்போது ரோமன்ஸ்
when in rome do what the romans do.
இங்க வந்து இப்ப எனக்கு வந்து அது முதல் கஷ்டமா தான் இருந்துச்சு. பிறகு வந்து இங்குள்ள உணவு வகைகளுக்கு நான் என்ன பழக்கப்படுத்திக்கிட்டேன், வேற சாய்ஸ் இருக்கல. உதாரணத்துக்கு இப்ப டெக்அப்புக்கு போறோம்னு சொன்னா ஃபியாலின்னு ஒரு இடம் இருக்கு. சரியா? இப்போ ஃபியாலி பேக் ஹவுஸ்ன்றது வந்து அந்த ஏரியாவுக்குள்ளேயே வந்து ஃபேமஸான பேக் ஹவுஸ். அந்த அங்கே உள்ள பை வந்து அதுக்கு அவார்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க.
ஆமாம், இங்கே ஷர்லி கொடுத்த அந்த ஒரு இடத்துல இருக்க ஒரு ஷெஃபீல்டு பை.
ஆ, ஷெஃபீல்ட் பை, அது வேர்ல்ட் ஃபேமஸ் பை.
அது
ரெண்டு
இடத்துல
அதே மாதிரி தான் இதுவும் ஃபியாலி பேக் ஹவுஸ்ன்னு சொன்னால் நல்லா. ஆனால் நாம அந்த 2 மணித்தியாலம் பயணப்பட்டு போய் அந்த பசியில் அது நல்லா இருக்கா? ஏன்னா அது அதை சுட சுட சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். அதே மாதிரி இதில் பக்கத்தில் சிடனாம் பேக்கரின்னு ஒன்று இருக்குது, அது வந்து கிரைஸ்ட் சர்ச்சில் நல்ல பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ரெண்டையும் டேஸ்ட் பண்ணி பார்த்த இடத்துல எனக்கு ஃபியாலி பை வந்து நல்லா இருந்துச்சு.
ஆனால் இங்கே வந்து ஒரு 2-3 வருஷம் இருக்கிறவங்க வந்து வேறு வழி இல்லாமல் வந்து இதெல்லாம் வந்து அவங்க ஆசைப்பட்டு ருசித்து சாப்பிடணும். இதே வந்து சுற்றுலா, இப்போ எனக்கு தெரிந்த நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி மலேசியா சிங்கப்பூர்ல வரப்ப நான் அவங்ககிட்ட சொல்ற ஒரே விஷயம், சுத்தி பாக்குறதுக்கு நிறைய சீனரி இருக்கு, ஆனா சாப்பாடு நினைச்சிட்டு வந்துடாதீங்க, ரொம்ப ஏமாந்து போயிடுவீங்கன்னு. ஏன்னா அவங்க உண்மையிலே வந்து இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஹாலிடேக்கு போறோம்னா சாப்பாடு அந்த குவிசின் வந்து ஒரு என்ன சொல்றது நம்மளுடைய பயணத்துல ஒரு முக்கியமான அங்கம். ஆனா அந்த சாப்பாடு வந்து இங்க கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால வந்து அது வந்து
சாப்பாடு கிடைக்கும், நம்ம சாப்பிட்றதுதான் கொஞ்சம் நாக்குதான் லைட்டா சத்து போய்
இறக்கும். சில இடங்கள்ல வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப குயின்ஸ்டவுன்ல வந்து அந்த பிரச்சனை இல்லை, உங்களுக்கு விலை அதிகமே தவிர ஆனால் உங்களுக்கு விதவிதமான சாப்பாடு இருக்கும். அதே மாதிரி அதுல ஃபெக் பேக்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுல இப்ப ஊர்ல வந்து அந்த கடையில லைன்ல இருக்க மாதிரி கேட்டு கிடைப்பாங்க பேக்கர் சாப்பிடறதுக்கு. அந்த கடை வந்து ஒரு மணித்தியில தான் போட்டுவாங்க, காலையில 5 மணிக்கு போட்டி 6 மணிக்கு திறப்பாங்க அப்படி. அந்த அளவுக்கு அது சனக்கூட்டமா இருந்துட்டே இருக்கு.
அது விஷயத்துல நான் ஒண்ணு சொல்லணும், கர்ணன் சொல்லிதான் வந்து நான் அந்த 1 மணி நேரம் லைன்ல நின்னு ஃபர்க் பர்கரை வாங்கி இது என்ன பர்கர்னு கேட்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா உண்மையிலேயே வந்து அதுல என்னதான் இருக்குன்னு எனக்கும் தெரியல.
முதலே சாப்பிட்டு இருப்பீங்க
இல்ல, நீங்க சொன்னிதான் நான் போய் அங்க ஃபர்க் பர்கர்ல லைன்ல நின்னு அவங்க எதுக்குதான் அதுக்கு நிக்கிறாங்க எனக்கு தெரியல. அதாவது அதை விட வந்து பெட்டரா பர்கர் வந்து நான் மத்த இடத்துல சாப்பிட்டுருக்கேன். அதாவது வந்து நியூசிலாந்து தாண்டி நான் நிறைய டிராவல் பண்ணனால இதோட பெட்டர் பர்கர் நான் சாப்பிட்டுருக்கேன். ஒருவேளை இவங்கெல்லாம் வந்து நியூசிலாந்து இதுதான் பெஸ்ட் பர்கர் அப்படின்னு நினைச்சிட்டு அதை சாப்பிட்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல.
அந்த ஏரியால வந்து கட்டுப்படியாக கூடிய சாப்பாடு வந்து அதுதான் முதலாவது. அடுத்தது வந்து அதுல உங்களுக்கு அரை மணி நேரம் அந்த லைன்ல நிக்கும் போதே உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சு.
அது இல்லாம இங்க வந்து அந்த மீட் பீஃப் இஸ் வெரி குட், வெரி குட், அண்ட் அந்த டேஸ்ட் இஸ் டோட்டலி டிஃபரண்ட். நீங்க மெக்டொனால்ட்ஸ்ல போய் அந்த பாஸ் பர்கர்னு ஒன்னு இருக்கு, அது நார்மல் நம்ம ஒரு இதுக்கு அதுவே இட்ஸ் சோ என்ன சொல்றது
முந்தி வேலை செஞ்ச ஒவ்வொரு பீஃப் பட்டியிலுமே சொல்லுவான் இது சொகியா இருக்கா இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி. நான் வந்து அந்த பீஃப் பட்டி ஃபெக் பர்கர்ல சாப்பிட்டு இருக்கேன், அதை விட இங்க பர்கர் ஃபியூவல் அப்படின்னு சொல்லி ஒரு
ஃப்ரான்சைஸ் இருக்கு.
ஆமா, முந்தியெல்லாம் வந்து இப்ப வந்து இப்ப விலைவாசியெல்லாம் ஏற ஏற அவங்க பண்ணையும் சின்னதாகி பட்டியையும் சின்னதாகிட்டாங்க. முந்தியெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது 13 வள்ளிக்கு பெரிய ஒரு பேக்கர் இருக்கும், அதுல பெரிய பீஃப் பட்டி மேல 2 பீட்ரூட் துண்டு அதை விட உள்ளுக்கு ஒரு முட்டையும் இருக்கு. சாப்பிட்டா மதியம் சாப்பிட்டா 8 மணி மட்டும் தாக்கு பிடிக்கும்.
ஏன்னா அதுதான் நான் சொல்லணும், இங்க சாலட்ஸ் கூட வெரி ஃப்ரெஷ், வெரி ஃப்ரெஷ் அண்ட் வெரி கிறிஸ்ப், ரொம்ப ரொம்ப. ஈவன் இந்த நீங்க எத்தனை பேர் அந்த நீங்க சாலட் லீவ்ஸ் நம்ம கடையில வாங்கி சாப்பிடறோம் இல்லையா, அது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்ம அதை அப்படியே கழுவ கூட தேவையில்லை, அப்படியே எடுத்து நம்ம பர்கர்லயோ சாண்ட்விச்லயோ போட்டு இல்ல சும்மா அப்படியே.
இங்க வந்து பெரும்பாலும் வந்து அவங்க சமைத்து வைக்கிற பொருட்கள் பெரும்பாலும் வந்து எல்லாம் வந்து லோக்கலி வந்து ப்ரொடியூஸ், இங்கே வந்து உற்பத்தி செய்யறனால அதில் வந்து கலப்படம் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கும். இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ஊர்லாம் வந்து இப்போ அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி தான் கொண்டு வராங்க, அதிலே வந்து அந்த சுவை வந்து அது கொஞ்சம் காணா போயிடும். அதனால தான் வந்து அதை சமைக்கிறப்பையும் வந்து நமக்கு அந்த சரியான சுவை நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் விலை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இங்கே வந்து அவங்க ஏன் வந்து பீஃபெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குன்னா வந்து அவங்க பியூரா வந்து அந்த பீஃபை வந்து மீன்ஸ் பண்ணி இங்கேயே இருக்கிறதுனால அவங்க வந்து அதை பீஃப் பேட்டியா செய்யறாங்க. இதே வெளியூர்ல வந்து ஃப்ரோசனாக இருக்கும், சில நேரத்தில் வந்து 50% வந்து மீட்டாக இருக்கும், இன்னொரு 50% வந்து ஸ்டாச் போட்டு மிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து விற்கணும் இல்லையா, அந்த கட்டுப்படி ஆகாது. அதனால வந்து வித்தியாசங்கள் சில அதில் வந்து
வித்தியாசங்கள். பொதுவாகவே நியூசிலாந்தில் வந்து இப்போ உங்களுக்கு மரக்கறி காய்கறி வகைகளும் இறைச்சி பல வகைகள் பாற்பொருட்கள் எல்லாம் வந்து தரமாக இருக்கும், அதோட புதுசு அதாவது இப்போ ஃப்ரெஷ் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் மீன் தான் இங்க எனக்கு பிரச்சனை.
ஆமா, அது சொல்லுங்க, மீன் வந்துட்டு நம்ம ஊரு மாதிரி வருமா? நம்ம ஊரு மாதிரி வரவே வராது.
எங்க நான் இலங்கையில இருக்கும்போது மீன் வந்து அன்றாட உணவு.
ஆமா,
இறைச்சி அது தீபாவளி தான் ஆடு வெட்டுவாங்க.
அது
வந்து அஃபோர்டபுள், அதோட வந்து அடிக்கடி இப்போ வெளியிலேயே பார்த்தீங்கன்னா மீன் ஒரு ஆள் வித்துட்டு போவார், இப்போ வீட்லயே கொண்டு வந்து கொடுப்பாங்க மீன் ரால் கணவாய் நண்டு அதுதான் இருந்துட்டு
என்ன வீட்லயே பக்கத்துல உட்காந்து உரிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க.
இங்க மாதிரி இப்ப வந்து அந்த அளவுக்கு வெரைட்டியான மீன்கள் கிடைக்காது, அடுத்தது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்காது. எப்படியுமே வந்து ஃப்ரோசனா தான் இருக்கு.
நம்ம இவங்க மாதிரி வந்து பேக் பண்றதுனா பரவாயில்ல, இல்ல அந்த பச்சை தண்ணியில போட்டு அந்த மாதிரி பண்றி கொடுக்குறாங்களா அது மாதிரி கூட ஓகே. பட் நம்ம மாதிரி குழம்பு வைக்கணும், மீனை வறுக்கணும், ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும், அந்த மாதிரி நம்ம மசாலா தடவி பண்ணணும்னா கொஞ்சம்
அது அதுதான் எனக்கு ஆக ஒரு வருத்தமான விஷயம். இவங்க மீனை வந்து சமைக்க தெரியாம சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுது.
இல்ல ஆனா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு ஒண்ணுமே இல்லை, அந்த ஒரு நார்மல் ஒரு ஃபுல் ஃபிஷ் எடுத்துட்டாங்க, அதனால கழுவிட்டு அதில் கொஞ்சம் அவங்க கார்டன் போனாங்க, அப்படியே கொஞ்சம் ரோஸ்மெரி கொஞ்சம் பேசல் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பறிச்சு கொண்டு வந்து அப்படியே கொஞ்சம் மேலே போட்டுட்டு உப்பு மிளகுத்தூள் போட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அப்படியே அதை ரெண்டா ஒரு அந்த அலுமினியம் ஃபாயில வச்சு மடிச்சு அப்படியே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் திறந்து நாலு ஓட்டையை போட்டு உள்ளே வச்சிட்டாங்க. சூப்பராக இருந்தது.
ஏன்னா வந்து அந்த ஹர்ப்ஸ் சில பேர் வந்து பட்டர் எல்லாம் போடுவாங்க, நான் அதை வந்து செல்மனுக்கு யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் செல்மன் வந்து வாங்கினா ஹை கண்ட்ரி செல்மன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு செல்மன், அங்கேருந்து வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணினா அவங்க வந்து அழகா ஐஸ் போட்டு ஸ்டைரோஃபோம் பாக்ஸ்ல வீட்டுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. அதாவது வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மலிவா இருந்துச்சு, இப்ப வந்து எல்லாம் டபுள் பிரைஸ்ல இருக்கு. இப்ப நிப்பாட்டிட்டேன் ஆர்டர் பண்ணுறது.
50 வெள்ளிக்கு மேல இருக்கு, நான் வரும்போது ஒரு 30 வெள்ளி வந்துச்சு. ஆமா 50 வெள்ளி.
ஆமா இப்ப ஏறிட்டு
வேற. இப்ப வந்து நம்ம இந்த வாங்குறோம்னா இந்த மேக்கரல் ஃப்ளவுண்டர் இதெல்லாம் அது ஒரு 15-20 அதுக்குள்ள நமக்கு, ஏன்னா நம்ம வீட்டுல 4 பேர் இருக்கும் போது அதுவும் மீன் குழம்புனா எல்லாம் ஒரு ஒரு வெட்டு வெட்டுவாங்க, ஒரு வேலை கூட வராது. நம்ம 2 மீன் போட்டு பண்ணாலும் அது சொத சொத சேர மாதிரி.
ஆனா இங்க மீன் தலை ரொம்ப மலிவா கிடைக்கும், ஏன்னா வந்து இந்த ஊர்ல வந்து யாரும் மீன் தலை சாப்பிடுறது இல்லை. அதனால ஒரு மீன் தலை நீங்க வந்து ஒரு வெள்ளிக்கு வந்து சில நேரத்தில் 2 மீன் தலை கூட கிடைக்கும். ஏன்னா வந்து அவரு அந்த அவர் சொன்ன மாதிரி வந்து இங்க எல்லாரும் வந்து அந்த ஃபிலேயே தான் எடுப்பாங்க, தவிர வாலையும் எடுக்க மாட்டாங்க தலையும் எடுக்க மாட்டாங்க.
எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
நான் மீன் கறி வச்சா தலையை வச்சுதான் கறி வைப்பேன், ஏன்னா எல்லாரும் வந்து அந்த தலைக்கு தான் அடிச்சுக்கோங்க.
அது சீனர்களின் கலாச்சாரத்தில் அந்த ஃபிஷ் கறின்றது வந்து ஒரு ஆள் உணவு பெரிய ஒரு லஞ்சுன்னு சொன்னால் அது கட்டாயம் இருக்கும் அப்படின்னு கேள்வி.
ஆமாம், சீனர்களுக்கு வந்து அந்த முழு மீனை வந்து அவங்க ஸ்டீம் பண்ணணும், அதுதான் வந்து அவங்களுடைய கலாச்சார பற்றி சரியான ஒரு இது. அவங்களும் வந்து அந்த மீன் தலைக்காக தான் வந்து நினைக்கிறேன் அது ப்ரொஸ்பேரிட்டியோ என்னமோ ஒரு சம்பந்தமாக இருக்கும், அவங்களும் வந்து அந்த தலைக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
அதே மாதிரி மலேசியா போனீங்கன்னு சொன்னால் ஃபிஷ் ஹெட் கறி தான் வந்து
ஃபிஷ் ஹெட் கறி. ஆமாம், அதுதான் வந்து
குழம்புல போடும்போது கொஞ்சம் குழம்பு
வைக்கிறதுக்கு
அவியும் போதே எல்லாம்
துண்டு
வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்ப கிரைஸ்டர்ஸ்ல உள்ளவங்க வந்து ஸ்னப்பர் வந்து உங்களுக்கு வந்து சர்ச் கார்னர்ல கிடைக்கும், ஏன்னா வந்து அங்க வந்து சீனர்கள் நிறைய பேர் போறதுனால அங்க வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து மீன் இருக்கும். நிறைய வாட்டி ஸ்னப்பர் வந்து நான் அங்கே தான் பார்த்துருக்கேன், நான் வாங்கணும்னா அங்கே தான் போய் வாங்குவேன். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி சீனர்கள் ஸ்னப்பர் வந்து சீனர்களுக்கு ஒரு ஒரு டெலிகசி, அவங்க மீன் வந்து அந்த மீன் தான் வந்து சமைப்பாங்க ஸ்டீம் பண்ணுவாங்க எல்லாமே வந்து ஸ்னப்பர் வச்சு தான் செய்வாங்க. ஆனால் இதே வந்து நீங்கள் வந்து பேக் அண்ட் சீ வாங்கலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்னப்பர் வந்து எளிதில் கிடைக்காது, மற்ற நீங்கள் சொன்ன மாதிரி மூக்கி அந்த மாதிரி மீன் தான் கிடைக்கும்.
அது ஒவ்வொரு பேக் அண்ட் சீ போகிறது ஹோன்பீக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து எல்லா வகையான மீனும் இருக்கும். ரிக்கட்டலில் வர்றது ஆனால்
சொல்லக்கூடாது, பட் ரிகட்டன்ல அவ்வளோ இருக்கு. நான் வந்து மோர் ஹவுஸ் அவென்யூ தான் கடைசியா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அங்க எதேச்சியா போக போயிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சி போய் இப்ப வந்து நீங்க வந்து பரவாயில்ல கொஞ்சம் தூரமா இருந்தாலும் இன்னொரு
விஷயத்தை சொல்லிடலாம், அந்த பூங்கா நகரத்தை பத்தி பேசுறபடியே இங்க புதுசா வரவங்க வந்து இப்போ நான்லாம் வந்து வரும்போது சிங்கிள் சிங்கமாக தான் வந்தேன்,
ஓகே சிங்கம் சிங்கிளாக தான் வரும்.
அப்போ வந்த அப்படி வந்து என்னுடைய வாழ்க்கை வேலையொன்னு தேடி வீடொன்னு வாங்கி அதுக்கு பிறகு குடும்பமாகறது வந்து வேற மாதிரி.
ஆமாம்,
ஆனால் குடும்பமாயிட்டு இங்கே வர்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம்,
ரொம்ப கஷ்டம். அதுவும் வேலை இல்லாமல் ஃபஸ்ட்டு படுறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் எத்தனை மாதம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு டைமு, பட் அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் எப்படி சொல்றது.
அதோட வந்து இப்போ வந்து விலைவாசிகள் மிகவும் அதிகரித்திருக்கு, அதே நேரம் பக்கத்து நாட்டுக்காரர் வந்து எல்லா இடத்தையும் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான், எங்க நம்ம நாட்டுக்கு நர்சஸ்னா வாங்க, அங்க ரேடியோல பாத்தீங்கன்னா இங்க பிரிஸ்பேனுக்கு வாங்க, அப்படி ஒவ்வொரு இதுலயும் போடுறாங்க. இப்ப அப்படி ஒரு கருத்து இருக்கு, அங்க வந்து சம்பளம் அதிகம் வாழ்க்கை செலவு குறை அப்படின்னு கருத்து ஒன்று இருக்கு. இங்க வந்து இப்ப நியூசிலாந்து பார்க்கும் போது உங்களுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆறுதலான வாழ்க்கை.
எக்ஸாக்ட்லி
சரியா,
இங்கே நாங்கள் வரும்போது என்னுடைய நண்பன் எனக்கு இந்த ஊரை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொன்னான்னா, லவனே நீங்கள் வந்து சொத்து சேர்த்து நிறைய வீட்டில் அங்கே இந்தியாவில் நாலு வீடு வாங்கணும் அந்த மாதிரிலாம் நினச்சின்னா அதெல்லாம் வராது, அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நல்ல தரமான வாழ்க்கையை வாழணுமா வாழலாம், நல்லா சுற்றி பார்க்கலாமா, ஓகே நிம்மதியாக இருக்கலாமா, அப்போ இங்கே வா. நான் சொன்னேன் நான் நிறைய பார்த்துட்டேன், எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் பீஸ். அது அந்த கோவிட்க்கு அப்புறமா நம்மளோட ப்ரையர் அது சின்ஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் த ஃப்ரண்ட் லைன் ஆஃப் த டிசீஸ், நம்ம வந்து என்ன சொல்கிறது அதெல்லாம் பார்த்து டெய்லி நம்ம வீட்டுக்கு உயிரோடு வருவோமான்ற அந்த டைம்லாம் போகும்போது அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம யோசிப்போம், என்னடா பண்ணுறோம், ஓடிட்டே இருக்கோம் ப்ரோ, எங்கே ஓடுறோன்னு தெரியல, யாருக்காக ஓடுறோன்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் பொட்டுன்னு போயிடுவோம், அப்புறம் என்ன ஒன்றும் கிடையாது.
வாழ்க்கை வந்து கோவிட் வந்து எல்லாரையும் வந்து கொஞ்சம் திருப்பி போட்டுச்சு. அதாவது வந்து வாழ்க்கையில் நமக்கு உண்மையிலே வந்து என்ன முக்கியம், ப்ரையாரிட்டிஸ் என்ன, எது வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், எதுக்கு நம்ம பிளெஸிங்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சு பார்த்த நேரம் வந்து அந்த கோவிட் டைம்.
நான் இங்கே வந்ததுக்கே தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், ஏன்னா தட் வாஸ் த ரீசன். எனக்கு போதும், எனக்கு வந்து என்னோட பசங்க, ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம். நாளைக்கு வந்து நம்ம 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 இறக்கும் போது என்ன யோசிப்போம் விஜயா? அஃப்கோர்ஸ் நம்ம என்னோட ப்ரொஃபஷனில் ஓகே நம்ம எத்தனை உயிரை காப்பாற்றிருக்கோம்னு நான் நினைக்கலாம், பட் அது தட்ஸ் ஓன்லி ஃபார் ஒன் செகண்ட். அதுக்கப்புறம் வந்து நம்ம குடும்பம் அதுதான், நம்ம இங்கே வேலை வேலைன்னு ஓடிட்டோம்னா அப்புறம் யாரு?
ஒரு கட்டத்துக்கு அப்புறம், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து சமுதாயத்துக்கு நம்ம செஞ்ச பங்கு போதும், இப்போ நமக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு வந்து ஒரு காலிங் சொல்லுவாங்க. அந்த காலிங் வரப்போ எல்லாரும் வந்து வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வந்து கொண்டு வரணும். இப்போ லாவண்யா மாதிரி எனக்கும் அந்த மாற்றம் வந்தனால தான் வந்து நானே வந்து என்னோட மூணு பசங்க எல்லாரும் வந்து குடும்பத்தோட வந்து பூங்கா நகரத்துக்கு மைக்ரேட் பண்ணுவோம்.
மூணு பசங்க கொஞ்சம் தைரியம் தான், நான் ரெண்டு கேக்குறது திணறிதான் இருக்கேன்.
ஆனால் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வரத்துக்கு முன்னாடி, இப்போ நான் வந்து போன நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி நியூசிலாந்து வரத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் வந்து எப்படி சொல்ல ஒரு தீசிஸ் பேப்பர் மாதிரி நான் எடுத்து படித்தேன். உண்மையிலேயே நியூசிலாந்தில் அப்படி என்ன தான் இருக்குது, நம்மளால் சமாளிக்க முடியுமா, கல்வி எப்படி இருக்குது, க்ரோசரி ஷாப்பிங் அதெல்லாம் வந்து நான் முன்கூட்டியே ஹாலிடேஸ் வந்து பார்த்தேன். நம் விலைவாசி எப்படி இருக்குது, வீடு ரெண்டல் எல்லாத்தையும் வந்து பார்த்து, டாக்டர் ஃபீஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்த பிறகு நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ், ஒரு ஒரு நல்ல அமௌண்ட் சேவிங்ஸ் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு வருஷம் உங்களால் வந்து தாக்கு பிடிக்க முடியும். அந்த ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே எப்படியாச்சும் ஒரு வேலையோ, ஒருத்தர் வேலை செய்கிறதோ, இல்லை இருவர், இப்போ வந்து இருவர் வேலை செய்தால் தான் வந்து கட்டுப்படி ஆக முடியுது. ஸோ இந்த பிளானிங், இந்த திட்டத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓரளவு சமாளிக்கலாம். திட்டமே இல்லாமல் யாரோ சொல்லி நியூசிலாந்தில் வந்து வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு திட்டமே இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப ஏமாந்து போயிடுவீங்க, நிறைய
இழந்துருவீங்க.
ஆமாம், நிச்சயமா திணறுவீங்க.
அது நீங்கள் கிளம்பி வந்தபோது நான் சொல், நாங்கள் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நாலு பேர் பேசிட்டு இருந்தேன்னா முதல் ரெண்டு வருஷம் வந்து கஷ்டம்தான் இருக்கும்.
ஆமாம்,
உங்களுக்கு நான் பசங்க கிட்ட, ஏன்னா சின்ன பசங்க இல்லையா, பசங்ககிட்ட சொல்லும் போது அதான் சொன்னேன், உங்களுக்கு நீங்கள் வேணுன்றதை என்னால் வாங்கி கொடுக்க முடியாது, ஆனால் உங்களுக்கு தேவையானதை நான் வாங்கி கொடுப்பேன். There is a difference between want and needs. Yeah, so needs will be fulfilled. But all wants will not be fulfilled. And நம்ம ஏனா நம்ம வந்து முதலே எஸ்டாப்லிஷ் பண்ணிடணும்.
ஆமா,
பசங்க கிட்ட எஸ்பெஷலி,
ஏன்னா அவங்க ஏற்கனவே பழகிக்கிட்டாங்க, அந்த அந்த கேட்டதை வந்து கொடுத்து கொடுத்து ஏற்கனவே பழகிட்டாங்க. ஆமா, இப்ப வந்து புதுசா ஒரு இடத்துக்கு போறப்ப அந்த மாற்றம் வரப்ப அவங்களுக்கும் புரியணும். அதாவது அப்பா அம்மா வந்து எதுக்கு வந்து, இப்ப நானும் இந்த மூணு பசங்களுக்கும் வந்து இதை தான் சொன்னேன், அவங்க ரொம்ப சின்ன பசங்க இருந்தாலும் புரியல, ஆனா மூத்தவளுக்கு நிச்சயமா புரிஞ்சு ஏன் வந்து அந்த நாட்டை விட்டு இங்க வரும், என்னென்ன சாக்ரிஃபைசஸ், என்னென்ன சாக்ரிஃபைசஸ் நம்ம முதல் செய்யணும். ஆனால் நான் எப்போதும் சொல்லியிருந்தேன், ஆரம்பத்தில் நம்ம கஷ்டப்பட்டாலும் பிறகு வந்து நமக்கு அந்த சந்தோஷம் வரும், ஒரு ஒரு திருப்தியான வாழ்க்கை வரும், அது வரைக்கும் நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆமாம்,
உண்மை. சரி, இப்போ நாம் ஒரு பாடலை கேட்டுவிட்டு தொடர்ந்து பேசலாம்.
கேட்கலாமே,
பாருங்க பாடலுன்னா அதுக்கு ஒரு முன்னுக்கார
ஆரம்பிச்சிருக்காரு கர்ணன்.
இந்த பாட்டும் வந்து கிரைஸ்ட் சர்ச்ல எடுத்திருக்காங்க, ஆனால் கிரைஸ்ட் சர்ச்ல மட்டும் இல்லை, ஓக்லாண்டு அங்கே சுத்தி வர
எடுத்திருக்காங்க.
ஆனால் மெயினான கொஞ்சம் கன விஷயம் வந்து கிரைஸ்ட் சர்ச் சிட்டிக்குள்ள எடுத்திருக்காங்க. அதுல வந்து இந்த விக்டோரியா பார்க்கணும்னு இருக்கு, அதுல ரெண்டு ஆடி இருக்காங்க, விக்டோரியா மகாராணின்ற சிலை இருக்கு, அதுல விஷால் ஆடி இருக்காரு, இவங்க எல்லாருமே அதுக்கு பக்கத்துல ரெண்டு ஆடி இருக்காங்க,
இருக்கிற ஒரே சிலைக்கு மேல எத்தனை பேர் ஆடி இருக்காங்க.
அது மாதிரி இங்கே வந்து விக்டோரியா ஸ்ட்ரீட் இருக்குது, எந்த நகரத்துக்கு போனீங்கன்னு சொன்னாலும் ஒரு விக்டோரியா ஸ்ட்ரீட் இருக்குது. அது வந்து நியூசிலாந்துக்கு மட்டும் இல்லை, இங்கிலாந்துட கொலனியாயிருந்த குடியிருந்த எல்லா நாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா விக்டோரியா ஸ்ட்ரீட் இருக்கும். சிங்கப்பூர்லயும் சரி, யாழ்ப்பாணம் இலங்கையிலயும் சரி, எல்லா நாட்டிலயுமே விக்டோரியா. அதே மாதிரி இப்ப இங்க புதுசா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் திறந்ததுக்காங்க, அதுக்கு பேர் வந்து எம்ஜி ரோட். அதுல நான் இந்தியாவில போகும்போது தான் பார்த்தேன் எம்ஜி ரோட் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆமா, நான் அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போறோடய அவங்க ஃப்ரீயா சாப்பாடு. சரி, நாம இப்ப பாட்டை கேட்போம்.
சரி,
என்று
பேசப்படுறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலாபம் வானொலி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம தொடர்ந்து சென்ற வாரம் வந்து நம்மளுடைய அனுபவத்தை பேசினோம், அதாவது வந்து கிரைஸ்ட் சர்ச்சில் வந்து நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்குது. இப்போ பாடலுக்கு முன்னாடி வந்து உணவை பற்றி பேசியிருந்தோம், வேற என்ன சொல்லியிருந்தோம்,
மீனை பற்றி பேசணும்,
மீனை பற்றி பேசணும், எங்க மலிவா மீன் கிடைக்கணும் சொல்லியிருந்தோம்.
பாட்டு போயிட்டு இருக்கும் போது நாமளே மீனை பற்றி பேசி. ஆமா,
பாட்டு போயிடுறப்ப நம்ம குரலை நீங்க நடுவில் கேட்டிருப்பீங்க, அது டெக்னிக்கல் எரர்ஸ், மன்னிச்சிருங்க. சரி, இப்போ வந்து நம்ம என்ன சொல்ல போறோம்,
ஒரே ஒரு விஷயம் இன்னும் மீனை பெட்டி இருக்கு, அதை பட்டு சொல்லிட்டு வர்றேன். ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வந்து இங்க வந்து ஒரு அஃபோர்டபுள் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மீனை வந்து மாவை தோச்சி பொறிச்சிட்டு அதோட உருளைக்கிழங்கு பொரியல். ஆனால் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு விவாதமே நடக்கும், இந்த ஏரியாவில் எது நல்ல ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்.
ஆமாம்,
நானும் அந்த கடைகளுக்கு பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வந்து சூடாக சாப்பிடும் போது நன்றாக இருக்கும்.
ஐயோ, அது ஆறி போச்சுன்னா வாயில் வைக்க முடியாது.
ஆமாம்,
சூடாக சூடாக இருக்கும்,
சூடாக சூடாக இருக்கணும், அவ்வளோ வந்து எண்ணெயும் உள்ளே போகும்.
ஆமாம் ஆமாம், அதுவும் ரெண்டு மாதிரி இருக்கு, ஒன்று வந்து மாவில் வந்து தொட்டு பொறிக்கிறது, இன்னொன்று கிரம்ஸ். என்ன கேட்டிங்கன்னா அந்த கிரம்ஸ் வந்து எவ்வளோ பரவாயில்ல, அந்த மாவோட அந்த கிரம்ஸில் பொறிக்கிறது எவ்வளோ பரவாயில்ல.
இங்க மீன் சமைக்கிற முறை வந்து இலங்கையிலயோ இந்தியாவிலயோ இல்ல சிங்கப்பூர்லயோ சைனாவிலயோ சமைக்கிற முறைக்கு வித்தியாசமா,
ஏன்னா நம்ம வந்து அங்க வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுவோம், இங்க வந்து ஃபுல்லா டீப் ஃப்ரை பண்றாங்க. இன்னொன்னு நீங்க கவனிச்சிங்களா, இங்க வந்து அந்த குமாரா சிப்ஸ், குமாரா அந்த அது சக்கரவள்ளி கிழங்கு தானே, அத வந்து இங்க வந்து அதையும் நம்ம பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி.
நேட்டிவ்களுக்குரிய மாப்பிள்ளைக்குரிய சாப்பாடு அது. குமாரா ஓரேஞ்ச் குமாரா, பர்பிள் குமாரா, ரெட் குமாரா, மூணு. அதுல ஓரேஞ்ச் குமாரா வந்து சிப்ஸ் வந்து நல்லா இருக்கும்.
அது வந்து சில பர்கர்ஸ் கடையில வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ல வந்து ஃப்ரைஸ் ஃப்ரைஸ்க்கு பதிலா குமாரா தான் கொடுப்பாங்க.
அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு.
ஆமா,
தே ஹேவ் ஆப்ஷன் எல்லாம் இருக்கு. அவங்க டக்குன்னு ஒரு ஹை டெம்பரேச்சர்ல பொரிச்சிட்டு எடுத்துருவாங்க. இதுவே நாங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னா அந்த டெக்ஸ்சர் வராது. மற்றது இந்த நகரத்தை பற்றி பேசுறதுன்னு சொன்னா, இப்ப பொழுதுபோக்கு அம்சங்களை பற்றி சொல்லலாம். இப்ப நீங்க வந்தீங்கன்னு சொன்னா இந்த வார்த்தை முதல்ல எப்பவுமே வந்து ஒரு வறுமையா தான் இருக்கும். உங்களுக்குரிய நண்பர்கள் வட்டத்தை நீங்க தேடி பிடிக்கும் பாரு. ஆனா அந்த நண்பர்களை தேடி பிடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இப்ப உங்களோட சமூகத்தை சேர்ந்த ஏதாவது ஒரு சங்கங்கள் இருக்கும், அல்லது இப்ப நீங்க கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னு சொன்னா ஒரு கிரிக்கெட் கிளப் இருக்கலாம், அல்லது இப்ப பேட்மிண்டன் அப்படி ஏதாவது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டாயம் வந்து ஏதாவது ஒரு சங்கம் இருக்கும். அவங்க எப்பவுமே வந்து புதுசாகலை வரவேற்றுக்கொண்டே இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு படிக்க வந்தீங்கன்னு சொன்னால், அந்த பல்கலைக்கழகத்தில் உங்களோட உங்களோட எந்த நாட்டிலேருந்து வாரீங்களோ அவங்களுடைய சங்கம் அப்படியான.
நான் இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கேன்டபரியில் படிச்சுட்ருக்கேன். அங்கே வந்து நிறைய, அதாவது அந்த யூசிஎஸ்ஏன்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் பில்டிங் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டே அங்கே போய் ரெண்டாவது மூணாவது நாள் அங்கே போனபோது ஐ வாஸ் ரியலி ரொம்ப ஐ வாஸ் அமேஸ்ட். ரொம்ப 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 ஒரு ஃப்ரெண்ட்லி ஓப்பன் கேரக்டர் இருக்குது. அந்த அன்னைக்குன்னு பார்த்தா தேவர் ஹேவிங் அ சாசேஜ் சிசில், அது வந்து சும்மா அங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க, ஃப்ரீ தான், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது இங்கே போய் சாப்பிட்லாங்க. ஸோ அப்படியே நம்ம போய் பேச சாப்பிடும் போது இட் வாஸ் வண்டர்ஃபுல் டு சீ. அண்ட் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், அந்த எல்பிக்யூடி அந்த மாதிரி எல்லா வகையான மக்களையும் நம்மது தே வெல்கமிங் தேம், இன்க்ளூசிவ்னஸ் இஸ் தேர். அண்ட் ஜிம் இருக்காங்க, நம்மளுடைய என்ன சொல்றது அங்கே ஜஸ்ட் எப்படி சொல்றது கவுச்சஸ் மாதிரி இருக்கு, நம்ம உட்காந்துடலாம், உட்காந்து விளையாடலாம், புக்கு படிக்கலாம், இல்லை வந்து உனக்கு என்ன வேணுமோ நீ யூ கேன் டூ, அண்ட் யூ கேன் ஃபைண்ட் லைக் மைண்டட் பீப்புள் ஓவர் தேர். அண்ட் தே ஹாவ் சோ மெனி ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டே இருக்கு, ஏதாவது டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. So that I thought was a very good anga ora ora foundry nu ora ora eating place kuda irukku angayum daily edhaad ora ora karaoke oil edha ora activity quiz night mari edha ora nanandukite dhaan irukku, which was very nice. Na enga ammava kootittu anga pona, nan ora nal kaamikkaradhukaga koopona, appo vandha anga chinna padatha college pasanga deva avanga beer kudichittirundanga.
Seri,
enga amma enna tik chinna chinna pasanga la irukam beer kudikiranga, na sonna amma idhu ingoda culture appo dhaan. This is how they are, they after a long day of studying they want to chill. So that was a little different for
அந்த கலாச்சாரத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ இங்கே அந்த மதுபாட்டம் என்றது வந்து இங்கே வந்து இப்போ சும்மா கடையிலே வாங்கலாம். இப்போ அதாவது இப்போ ஹார்ட் லீக்கரில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 4-5 பர்சன்டேஜ் உள்ள மதுபானங்கள் வந்து வாங்கலாம்.
அதாவது பியர், வைன்,
ஆமாம், அது வந்து எல்லாம் சாதாரண கடையில் கிடைக்கும். அந்த அந்த குடிக்கிற கலாச்சாரம் வந்து இப்போ நான் பிறந்த இடத்துல இருந்து இங்கே வந்து வித்தியாசம். இப்போ நாம் வந்து குடிக்கிறதுன்னு சொன்னால் குடிச்சு மட்டே ஆறோம்,
வந்து குடிக்காரன் வந்து குடிக்காருங்க அப்படின்ற மாதிரி வந்து.
ஆமாம், இங்கே வந்து இப்போ என்னுடைய அலுவலகத்துலேயும் சரி பெரும்பாலான நாங்கள் பொறியியல் சம்மந்தமான அலுவலகங்கள்லேயும் வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு வந்து பியர் சர்வ் பண்ணுவாங்க, பியர் அல்லது வாய் அதோட சிப்ஸ் எல்லாம் வந்து தருவாங்க. அது வந்து ஒரு ஒரு இது, அது ஒரு சோஷியலிசமா பேசிட்டு கிளம்புவோம். 4 மணிக்கு வேலை முடிஞ்சா ஓகே. அது திங்கக்கிழமை வரும்போது வீக்கெண்ட்ல என்ன செஞ்ச அப்படின்னு பேசுவோம். வெள்ளிக்கிழமை போகும்போது வீக்கெண்ட்ல என்ன செய்ய போறோம்.
ஆனா இங்க வந்து வியாழக்கிழமை வீக்கெண்ட்
ஆரம்பிச்சாங்க. அப்ப பெரும்பாலும் ஒருத்தர் கேம்பிங் போவான், ஹைக்கிங் போவான், நான் வந்து இப்ப பசங்களோட வெளியில போவேன். அப்ப வந்த புதுசுல வந்து இப்ப இதுதான் இங்கத்த கல்ச்சர், கிவி கல்ச்சர். ஒரு வீக்கெண்ட்னு சொன்னா ஏதாவது ஒரு
லாட் ஆஃப் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்.
ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கலாச்சாரமாக வந்து இவ்வளவுதான் நீ வேலை செய்யணும், அதன் பிறகு உன்னுடைய நேரம் அதை நீ எப்படி வேணாலும் செலவு பண்ணலான்னு வந்து ஜெனரலி அந்த ஒர்க் கல்ச்சரே அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்களே போய் இல்லை நான் ஓவர் டைம் செய்யறேன்னு சொன்னாலும் வந்து பாஸ் இல்லை முடியாது நீ வீட்டில் போய் ஏதாச்சும் பண்ணு வேலைக்கு வந்துடாதுன்னு அந்த அவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா இங்கே அந்த கல்ச்சர் டிஃப்ரெண்ட்.
ஆமாம், அது அது எனக்கும் சொல்லியிருந்தாங்க. நான் முந்தி இருந்து வேலை செய்யும் போது இப்போ சொல்கிறேன் இருக்காது கிளம்பிடு. ஆனால் அதை விட அவங்க வந்து அந்த 40 மணித்தியாலத்துலேயும் வந்து அவங்க என்னட்ட கேட்பாங்க, ஓகே இது உனக்கு பண்ண முடியுமா முடியாதா சொல்லி. அதே மாதிரி இப்போ எனக்கு கூட வேலை இருக்கா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும்னா எல்லாத்தையும்
40 மணி அசால்ட்டாக பண்ணுவோம்.
அப்போ அது ஒன்று. பட்
ஆனால் அதுவும் வந்து நினைக்கிறேன் வந்து நீங்கள் யாருக்கிட்ட வேலை செய்கிறீங்க அப்படின்னு பொறுத்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய பாஸ் வந்து வேலை செய்கிற பாஸாக இருந்தால் நிச்சயமாக வந்து அவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாரும் வேலை செய்யணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பாஸும் எனக்கு தெரியும், எவ்வளோ ஓவர் டைம் நீ செய்கிறனாலும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து பணம் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கிய காரணம் சொந்த பிஸ்னஸ் செய்கிறனால. அதனால் பெரும்பாலான வந்து முதலாளிகள் வந்து நிச்சயமாக வந்து அவங்களோட தொழிலாளிக்கு எது நல்லதோ அதை பற்றி தான் செய்வாங்க. ஆனால் சில முதலாளிகள் வந்து வேறு மாதிரி இருப்பாங்க.
முதலாளி 1 மணித்தியாலம் வேலை செய்யும் போது என்னுடைய சார்ஜபிள் ரேட் இது, எனக்கு வார காசு எவ்வளவு, அதனால எனக்கு இவ்வளவு சம்பளம் பெறுமென்ற ஒரு கணக்கு இருக்கு. அப்ப அந்த கணக்கை வச்சுதான் அவங்க ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படி இல்லை நாம எக்ஸ்ட்ராவா வேலை செஞ்சுதான் அந்த கம்பெனி லாபத்தில் வரணும்னு சொன்னால் ஏதோ ஒரு பிழை இருக்கு அங்கே.
ஏன்னா
இப்போ எனக்கு என்னை பொறுத்தளவில் வந்து இப்போ நான் வேலை செய்கிறத எனக்கு வர சம்பளத்தை விட நான் கிட்டத்தட்ட 2.5 மடங்கு தான் என்னுடைய ரேட்டாக இருக்கும். அது வந்து கம்பெனிக்கு போகும். அப்போ 40 மணித்தியாலம் வந்து நான் வேலை செய்யும் போது கிட்டத்தட்ட அந்த 40 மணித்தியாலம் அவங்க எனக்கு ஒதுக்குற சம்பளத்தை விட 2.5 மடங்கு பணம் வந்து அவங்களுக்கு உள்ள வரும். ஸோ அது வந்து அவங்களுடைய ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸோ எல்லாத்தையுமோ கவர் பண்ணுறதுக்கு வந்து அது காரணம். அப்படித்தான் இங்கே வந்து எல்லாமே ரன் பண்ணுது. இது வந்து என்னுடைய துறையில் பொறியியல் துறையில் வாரவங்களுக்கு ஒரு சிக்கலுக்குரிய விஷயம். ஏன்னா இப்போ சிங்கப்பூர்லேயும் சரி மிடில் ஈஸ்ட்லேயும் சரி நாம் வேலை செய்கிறது வந்து ஒரு ஹை ரைஸ் பில்டிங் அல்லது பெரிய ஒரு ப்ரொஜெக்டில் வேலை செய்வோம். நான் ஒரு ப்ரொஜெக்டில் வேலை செஞ்சுருக்கேன், கிட்டத்தட்ட 3 வருஷம் ஒரே ஒரு பில்டிங் ப்ரொஜெக்டில் வேலை செஞ்சுருக்கேன். சரியா, அப்போ நமக்கு ஒரு வாரத்தில் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறோம் வேலை செய்யலை அதெல்லாம் கணக்கு பார்க்க முடியும். அந்த ப்ரொஜெக்டில் இருக்கவங்களுக்கு சம்பளம் வந்துட்டே இருக்குது. அவுட் புட் அப்படின்றது வந்து ஒரு
விடயம். அந்த நாடுகள்லாம் வந்து மினிமம் பே அப்படின்னு வந்து ஒன்றும் இல்லை. அதாவது வந்து ஒரு ஒரு
இருக்கும் பட் ரொம்ப கம்மியாக.
ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அந்த ஸ்கேல் இப்போ நான் வந்து அது வந்து ஒரு பில்லியன் மல்டி பில்லியன் ப்ரொஜெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே நாம் வேலை செய்கிறது வந்து சில நேரம் வந்து ஒரு வீடு, ஒரு வீட்டில் ஒரு பீம் அல்லது ஒரு கராஜ் போடணும் அல்லது மேபி ஒரு பெரிய ஒரு பேக்கன் சேஃப் மாதிரி ஒரு வியாஹவுஸ் என்னதான் இருந்தாலும் வந்து அதுக்குரிய பட்ஜெட் ஒன்று இருக்கும். எனக்கு ஒரு 2 வாரமோ 3 வாரமோ அதுக்குள்ளே நான் அந்த ப்ரொஜெக்டை முடிச்சு கொடுக்கணும். அதை விட நான் கூட நேரம் அதில் செலவழிச்சேன்னு சொன்னால் அது கம்பெனிக்கு நட்டத்தில் போகும். அப்போ அது வந்து கிட்டத்தட்ட இது ஒரு சில்லறை கடை மாதிரி இருக்கும். அது வந்து மொத்த வியாபாரம். அப்போ அந்த விஷயத்தில் வந்து பெரும்பாலும் இந்த பொறியியல் துறையில் வரவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணல. ஏன்னா அந்த அவுட் புட் வந்து கட்டாயம் கொடுக்கணும். அப்போ அந்த திங்கிங் வந்து வர்றவங்களுக்கு இருக்கணும். ஓகே, நான் செய்கிற வேலைக்கு தான் வந்து எனக்கு சம்பளம், நான் சும்மா இருந்தா வந்து எனக்கு அந்த சம்பளம் வரப்போறது இல்லை.
அண்ட் இன்னொன்னு நான் இங்க கவனிச்சது என்னன்னா, அந்த நம்ம நடுவுல இப்போ நம்ம லஞ்சுக்கு அதுக்கெல்லாம் அந்த ரொம்ப நேரம் நம்ம ஊர்ல எடுக்கிற மாதிரி ரெண்டு மணி நேரம் லஞ்சு, ஒன்றரை மணி நேரம் லஞ்சுலாம்
வீட்டை போயிட்டு குழந்தைய பள்ளிக்கூடத்துல
கிளம்பிடுவாங்க. அதனால இங்க வந்து
கையில காசு வாயில தோசை.
ஆக்சுவலா சில வாட்டி யோசிச்சா கரெக்ட் தான்.
ஆமா,
ஏன்னா அவங்க குடுக்கற ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் அவங்க பே பண்றாங்க. சோ தே எக்ஸ்பெக்ட்
இதே கலாச்சாரம், இதே மாதிரியான கலாச்சாரம் வந்து நான் மத்திய இலக்கில வேலை செய்யும் போது இருந்துச்சு. சரியா, வெள்ளிக்கிழமை அஞ்சு சாரி வியாழக்கிழமை அஞ்சு மணினா பென்சிலா தூக்கி வச்சுட்டு அப்படியே போயிருவாங்க. அதே இது கலாச்சாரத்தை வந்து நான் சிங்கப்பூர்ல வந்து கடைப்பிடிக்க ட்ரை பண்ணேன். கடைசியா
28 மணிக்கு
ஆபீஸுக்கு போகும்போது பேக் கொண்டு போறது இல்லை. என்ன சொன்னா வரும்போது பேக் தூக்கிட்டு வரா இவன் வீட்டை போறான் மெட்டாக்களை தெரிஞ்சிருமே. அப்ப பஸ் உள்ள இருப்பாரு, அப்ப நான் அப்படி வாஷ்ரூமுக்கு போற மாதிரி அப்படி விட அப்படியே எஸ்கேப் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு? 28 மணிக்கு.
இதெல்லாம் ரொம்ப ஆக்சுவலா நான் எங்க ஹஸ்பண்ட் இந்தியால வேலை செய்யும் போது கூட அதுதான் சொல்வேன். உங்களுடைய அந்த கொடுத்த அந்த 8 மணி நேரத்துக்குள்ள நீங்க வேலை செய்யலனா தட் மீன்ஸ் சம்திங் இஸ் ராங்.
இல்ல, அதேதான் நான் சொல்றேன். இப்ப நான் வந்து
எஃபிஷியன்சி இஸ் நாட்.
ஆமா, நான் கூட்டி கழிச்சு பார்த்தேன். இப்ப அங்க வந்து சிங்கப்பூர்ல வந்து நான் 9 மணிக்கு வேலைக்கு போவேன். 9 மணிக்கு போயிட்டு அங்கே வந்து உள்ள வெப்சைட்டில் உள்ள நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு, பிறகு 10 மணிக்கு கீழே போய் அதில் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு நான் வேலை செய்ய தொடங்கவே வந்து 11 மணி ஆயிரும். பிறகு லஞ்ச் பிரேக்கு, பிறகு பின்னே. அப்போ அதே வந்து நான் 8 to 5 அப்படின்னு நான் சரியாக அந்த மணித்தியாவது செஞ்சேன்னு சொன்னால் அதை விட கூட நான் வேலை செய்ய முடியும்.
ஆனால்
நான் அந்த கலாச்சாரத்தை அங்கே வந்து கடைப்பிடிக்கும் போது மற்றவங்க என்ன செய்வோம், இவன் 5 மணிக்கு வீட்டை வரும் இவனுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை கொடுக்கணும் அப்படிதான் பார்த்தேன்.
ஒரு ஃபின்லாண்ட் நினைக்கிறேன், ஃபின் இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், ஃபின்லாண்ட் வந்து தே ஹாவ் 4 days இருக்கு. அண்ட் தே பிலீவ் தட் நீ அந்த இந்த டைம்ல அண்ட் யூ ஆர் மோர்
ப்ரொடக்டிவ்
இன் தட் டைம். அண்ட் ஆல்சோ தே ஆல்சோ இன் சம் கண்ட்ரிஸ் ஐம் நாட் ஷுர் விச் கண்ட்ரி they allow you to take a nap.
Japan நாட்ல வந்து நீங்க வந்து நேப் எடுக்கலாம்.
Not only school.
ஆமா. ஆமா, workers எல்லாம் எடுக்கலாம். ஆமா.
It's a place நீ வந்து தூங்கலாம்.
ஆமா.
That is again very commendable.
நினைக்கிறேன் பிரான்ஸ் நாட்ல வந்து இப்ப உங்க வேலை வந்து 5 மணி 6 மணிக்கு முடிஞ்சினா அதன் பிறகு வந்து உங்களுக்கு WhatsApp messages கூட உங்க பாஸ் அனுப்ப கூடாது.
ஆமா, எங்க அப்படி தான்
கிட்டிருக்காங்க. ஆனா இதே வந்து
திரும்பி கோவிட் வந்துட்டு அப்புறமா அவங்க வந்து இது வந்து நான் வேலை நாட் ஒன்லி ஃபார் யுவர் இது ஸ்கூல்லயே ஹோம் ஒர்க்க நைட்டு 8 மணிக்கு அனுப்புறாங்க. 8 மணிக்கு நீ அமிச்சா நீ அதை பார்க்க கூட பாக்காதன்றாங்க.
கலாச்சாரம் ஆயிட்டு நீ எத்தனை மணி வேணுக்காலும் எனக்கு இமெயில் அனுப்பலாம், மெசேஜ் அனுப்பலாம். இப்ப நான் வந்து அங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா நான் நியூஸ்ல இருந்து போனனால 3 வருஷம் அங்க வேலை செஞ்சப்ப என் பாஸ் சொன்ன 6 மணிக்கு மேல நான் வந்து மெசேஜ பார்க்க மாட்டேன். அவங்க சொல்லி நீ என்ன இப்படி சொல்ற, சிங்கப்பூர்ல எல்லாரும் பாக்குறாங்க. நான் சொல்ல, நான் நியூஸ்ல இருந்து வரேன், அங்க கலாச்சாரம் வேற. நான் வந்து இந்த அந்த கலாச்சாரத்தை இங்க கடைபிடிக்க நான் முயற்சி செய்யறேன். நல்ல வேலை வேலையை விட்டு தூக்கல, கடைசிக்கு 3 வருஷம் வேலை இருந்துச்சு எனக்கு.
நாம அதை கடைபிடிக்கலாம், ஆனா ஒரு சமுதாயத்தையே நம்மள மாதிரி மாத்துறது ரொம்ப
கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நாளடைவுல நாம தான் அந்த சமுதாய எது எதிர்பார்க்கறத மாறிடுவோம்.
இதெல்லாம் வேணும்னு தான் நான் அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். திஸ் பீ சொல்லி ஐ வாண்ட் திஸ்.
ஆமா, அப்படின்னா நீங்க மாம்பழத்துக்கு ஆசைப்பட முடியாது.
மாம்பழத்தை ஆசைப்பட முடியாது, வேண்டாம்.
சரி, அடுத்தது வந்து இங்க வந்து பூங்கா நகரம் கிரைஸ்ட் சர்ச்சை பார்க்கும்போது இங்க வந்து இந்த பூமி அதிர்ச்சியை பற்றி பேசுவோம். நியூசிலாந்தே வந்து இந்த என்ன சொல்றது டெக்டோனிக் பிளேட்ஸ், அதாவது பூமத்திய என்ன அது தமிழ் தெரியல,
டெக்டோனிக் பிளேட்ஸ்,
டெக்டோனிக் பிளேட்ஸ்
அதில் வந்து இருக்கிறதால வந்து எப்பவுமே இந்த இங்கே வந்து இந்த மழை அங்கே ஊரில் மழை பெய்கிற மாதிரி இங்கே ஒருக்கா ஆடிட்டு அப்படின்னு நின்றோம். இப்போ பூமி அதிர்ச்சின்னா இப்போ நிலம் பிளந்து கட்டிடம்லாம் உள்ளுக்க விழுகிற அப்படிலாம் இல்லை, ஷேக்கிங்
அப்படியே லைட்டாக ஒரு ஷேக், ஒரு
ஆமாம்
இப்போ இப்படி சொல்கிறாங்கன்னா நல்ல ஒரு ஷேக்கின்னு அனுபவிக்கணும்
நினைக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் சேஃப், ஏன்னா இங்கே வந்து சொல்லுவாங்களே அந்த சாயில் டென்சிட்டி பொறுத்து இருக்குன்னு, அவங்க இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்குது. நான் வந்து நினைக்கிறேன் முதல் 5 வருஷம் இங்கே இருக்கிறப்ப 2 வாட்டி வந்து நான் வந்து நிலநடுக்கத்தை எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். அவ்வளோ பயம்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லாம் வந்து ஸ்டெடியாக தான் இருந்துச்சு. என்ன தூங்கிட்டு இருந்தோம், எல்லாரும் வந்து படுத்திருந்தால அவ்வளோ அந்த பாதிப்பு இல்லை.
நான் அந்த துறையில் வேலை செய்கிற முடியாது சொல்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டில் வந்து எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை, ஏன்னா அவங்க எல்லாமே லைட் வெயிட் டிம்பர் அப்படி தான். ஏதாவது மேலும்னா ஏதாவது கலண்டு கொட்டுன்னுலாம். மற்றபடி எப்போ நீங்கள் ஒரு உயரமான கட்டிடத்தில் இருக்கிறீங்களோ,
உயரமான கட்டிடமே இல்லையே,
அதான் இப்போ எல்லாமே வந்து அதற்கேற்ற மாதிரி திருத்தி கட்டியாச்சு. இனிமே வந்து ஒரு எர்த்குவேக் வந்துச்சுன்னா, இனிமே இல்லைன்ற ஒரு பெட்டி ஒரு உலக அழிவு மாதிரி ஒரு எர்த்குவேக் வந்தால் தான் அந்த கட்டிடங்கள் வந்து பாதிக்கப்படும். என்ன சொன்னால் அதை வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க. இப்போ ஏற்கனவே கிரைஸ்ட்சர்ச்சில் 2012 ஒரு எர்த்குவேக் வந்துச்சு, அதை பார்த்துட்டு ஓகே அதை விட ஒரு 500 வருஷத்துக்கு ஒருக்க வார எர்த்குவேக் எப்படி ஒரு வருமோ அதே அந்த தாக்குப்பிடிக்கிற மாதிரி தான் இங்கே எல்லா கட்டமே நாங்கள் டிசைன் பண்ணுறோம். சரியா அப்படியே அது ஒரு பிரச்சனையே இல்லை அதுக்கு. ஆனால் ஆடும் நிலம் ஆடும், அதுக்கு கொஞ்சம் ரெடியா இருந்தா சரி.
இல்ல இல்ல, நான் இங்க வந்துட்டு ஒரு நில நடக்கும் நான் அனுபவிச்சிருக்கேன். அது வந்து நான் ஆக்சுவலா வண்டியில இருந்தோம், வண்டி ஓட்டிட்டு இருந்தோம், கார் ஓட்டிட்டு இருந்தோம். அப்ப வந்துட்டு ஒரு மாதிரி காரே ஆடின மாதிரி இருந்தது, காத்து கூட அடிக்கல, எதுக்கடா நம்ம சிக்னல் நிக்கிறோம், எதுக்கு ஆடுதுன்னு ஒரு வருஷம் ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கார் சொன்னாரு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் செக் பண்ணிட்டு, ஏ கொஞ்ச நேரம் ஆடுச்சுன்னா எர்த்குவேக் வந்துச்சுப்பா அப்படின்னா. சரி ஓகே.
மற்றது வந்து இப்போ எர்த்குவேக் வந்த வர்றதுக்கு முதல் வந்து இந்த நகரத்தில் அழகிய பழைய கட்டிடங்கள் நிறைய இருந்தன. சரியா, அதாவது அன்ரீஇன்ஃபோர்ஸ்ட் மேசன்ரின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இப்போ ஸ்டோன் ஒர்க் உள்ள நிறைய கட்டிடங்கள் இருந்தன. இப்போவும் அதே மாதிரியான கட்டிடங்களை வந்து நீங்கள் டனீடின் போனால் பார்க்கலாம். டனீடில் வந்து அந்த எர்த்குவேக்குன்ற அந்த சிவியரிட்டி வந்து குறைவு. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் அழகான பழைய கட்டிடங்கள் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இங்கே வந்து புதிய கட்டிடங்கள் பெரும்பாலும் என்ன இரும்பு கண்ணாடி அப்படியே ஸ்டீல் பில்டிங்ஸ் தான் நீங்கள் பார்க்கலாம். கான்கிரீட் வந்து பெரிய உயரமான கட்டிடங்களுக்கு பாவிக்கிறது வந்து குறைவு, ஏன்னா அது வந்து மிகவும் கனமான ஒரு மெட்டீரியல். அப்படியா ஹைரைஸ் பில்டிங்ஸ் வந்து இங்கே இல்லை. முதலாவது வந்து ஹைரைஸ் பில்டிங்ஸ் வந்து நமக்கு இங்கே போக வேண்டிய தேவையில்லை, ஏன்னா நிறைய நிலம் இருக்குது. சரியா, அப்போ இங்கே வந்து எல்லா பில்டிங்ஸையும் படுக்க வச்சு கட்டலாம், நிற்க வச்சு கட்ட வேண்டிய
தேவை.
அப்போ அதாவது இப்போ மேலே மேலே கட்டி கொண்டு போனீங்கன்னா அதுக்குரிய செலவு கூட, அதை விட நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்டோரி பில்டிங்காகவே நிறைய கட்டிக்கலாம்.
இட் இஸ் பெட்டர் ஆக்சுவலி, எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் சேஃபர் ஆல்சோ.
சரி, வேற பூங்கா நகரத்தை பற்றி வேற என்ன சொல்ல போறீங்க?
இங்கே வந்து நிறைய வந்து நம்ம என்ன சொல்றது, நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு இடத்துலையுமே அந்த பார்க்ஸ் நிறைய
பூங்கா நிறைய இருக்கு.
பூங்கா நகரம்ன்றதுனால நிறைய பார்க்ஸ் இருக்கு. அண்ட் எவ்ரி, அதாவது கவர்மெண்ட் இட்செல்ஃப் ஹஸ் தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயே அதை உள்ள கொண்டு வந்திருக்காங்க.
அது வந்து அர்பன் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி.
அது வந்து அதுல வந்து சோ தட் அங்க இருக்கிற மக்கள் அவங்களோட எக்ஸசைஸ்க்கு அவங்களுடைய வாக்ஸ்கோ இல்ல வந்து ரன்னிங்கோ இல்ல வந்து இங்க பாத்தீங்கன்னா பயங்கர குளிர்ல கூட அவங்க வந்து ஓடிட்டு இருப்பாங்க.
ஏன்னா நீங்க ஓடுறப்ப உங்களுடைய பாடி ஹீட், அது நானே வந்து அதை செய்வேன். நீ கல்ல கூட ரொம்ப மைனஸ்ல இருந்ததுனால பையனோட பள்ளிக்கூடத்துக்கு நான் ஓடி போனேன். ஏன்னா வந்து அந்த பாடி ஹீட் ஜெனரேட் ஆக உங்களுக்கு குளிர் தெரியாது.
ஆமா, சோ அது மாதிரி வந்து நம்ம அது பாக்குறப்ப வந்து நமக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் அதிசயமா இருந்தாலும் இந்த அடிக்கிற குளிர்லயுமா இந்த மாதிரி ஓடுறாங்க.
அது வந்து இங்க உள்ள மக்களோட பழக்க வழக்கங்கள்ல உடற்பயிற்சி வந்து ஒரு அங்கம்.
ஆமா,
ஊர்ல வந்து இப்ப கார் வச்சிருந்தா லக்ஷரி, இந்த மாதிரி இங்க வந்து அப்படி இல்ல.
கார் வந்து ஒரு நெசசிட்டி, ஒரு தேவை.
அதை விட இப்ப சைக்கிள்ல போறது,
எல்லாருமே சைக்கிள் வச்சிருக்காங்க. நாலு பேர் தான், நாலு சைக்கிள் இருக்கு.
ஆமா, இங்க வந்து எனக்கு அடுத்த பிரச்சனை இங்க வந்து வேர்க்காது, வேர்வ வராது. இந்த ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர், அதனால நான் வந்து கட்டாய உடற்பயிற்சி செஞ்சுதான் ஆகணும். அதோட வந்து இப்ப ஊர்லயாவது கொஞ்சம் வேர்க்கும், இப்ப சைக்கிள் அப்படி இப்படி பண்ணிட்டு இருப்போம். அதனால வந்து நான் நிறைய மாப்பொருள் சாப்பிடலாம். அப்ப ஊர்ல சோறு தோசை வடை இட்லி எல்லாம் சாப்பிடலாம், உடம்பு வைக்காது. ஆனா இங்க வந்து அதே
சாப்பிட்டேன்.
ஆமா, அப்ப அதுக்கேற்ற பேரையும் நம்மளுடைய உணவு பழக்கத்தையும் மாத்தணும்.
நம்ம அதான் நடக்கலாம்.
நடக்கலாம்
இந்த அவுட்டோர்.
அவுட்டோர்
இயற்கையிலேயே
நம்ம பின்னி படைஞ்சி இது பண்ண வேண்டியதுதான். ஸோ தட்ஸ் சம்திங் ரியலி நைஸ். பட் அதான் நமக்கு என்னன்னா ஹைலி பாப்புலேட்டட் பிளேசஸ்லேருந்து வர நம்ம வந்துட்டு என்ன வாட் ஐ மிஸ்னா நம்மளுடைய ஸ்ட்ரீட் ஃபுட். அது சிங்கப்பூராக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், எது இருந்தாலுமே அந்த டப்பு டப்புன்னு நமக்கு வந்து ஒரு டீ கடை ஒரு இப்போ இங்கே ரொம்ப ரோட் ட்ரிப் போகிறோன்னு வச்சுக்கோங்க.
நாமளே ஸ்டோவ திறந்து ஒரு மேகி மீன் போட்டு சூம்பி செஞ்சு நாம சாப்பிடுவோம்.
சில இடம் இருக்கு நைட் தரம்.
ஆமா சில இடம் வந்து இன்னும் வந்து 12:00 வரைக்கும்
திறந்துச்சு. 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ லாவண்யா வந்து சென்னைக்கு போடுறாங்கன்னு சொன்னாங்க. இறங்கினோன்னு சொன்னால் வாட் ஸோ ஹாட்யா
அப்படின்னு
நானே இதுதான் பண்ணேன். சிங்கப்பூர் போனோடனே முத வந்து என்னடா இவ்வளோ சூடாக இருக்கு அப்படின்னு சொன்னேன்.
5 வருஷம்லாம் இல்லை நான் இப்போ போனாலே அப்படிதான்
சொல்ல. அடுத்தது என்ன சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க அன்ஹைஜீனிக்காக இருக்கு இப்படிலாம் யார் யாரும்.
இதில் வந்து என்ன ஒரு 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 கஷ்டமான விஷயம்னா இப்போ இங்கே வந்து சாப்பாடு வந்து பற்றாக்குறை இருக்கனால நம்ம அங்கே போய் எதை வாங்குறோம் தெரியாமல் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம்
நம்ம
ஆமாம் ஏன்னா நம்ம உடல் வந்து அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்காது. இதை நான் வந்து அனுபவிச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்துனோம் ஐயோ இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேனே இத்தனை வருஷம் மிஸ் பண்ணேன்னு போய் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு கடைசியில் எனக்கு அப்படியே சாப்பிட முடியாமல் போயிட்டு சொந்த ஊரில்.
என் பையன் என்ன சொல்லிட்டு இருக்கான், மம்மி வென் வி கோ ஹோம் வி ஆர் நாட் ஈட்டிங் இன் த ஹவுஸ் அட் ஆல் only outside. சரி ஓகே பார்த்துக்கலாம்.
சரி அப்போ இதோட வந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிச்சுக்குவோம். இப்போ இதில் வந்து நான் இன்னொரு ஹிண்ட் ஒன்று தரேன். இப்போ நான் அந்தத்தைய உழவு இங்கத்தைய உழவு அப்படிலாம் பார்த்துருந்தாங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து அங்கே போகும்போது உங்களுக்கு அந்த உழவு
அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க.
அது வந்து ஒரு என்ன சொல்கிறது இங்கே வரும்போது நாம் எப்படி மாறணும் அதாவது மாற்றத்தை பற்றி அடுத்த நிகழ்ச்சிகளில் நாம் பேசலாம். அது வந்து பொதுவாகவும் இருக்கலாம், ஒரு சமூகத்துக்கான மாற்றமாக இருக்கலாம், தனிப்பட்ட மாற்றமாகவும் இருக்கலாம், பொழுதுபோக்காக பேசலாம். சரியா சரி அப்போ நான் இப்போ ஒரு பாட்டு போடுறேன். இதுல ஒரு மாற்றம் இருக்கு கருத்து இல்ல என்ன இதே ஒரு நான் ஹிண்ட் கொடுக்குறேன் அடுத்த ஷோக்குரிய ஒரு ஆரம்பமா.
சரியா
இப்ப முந்தியெல்லாம் வந்து இந்த காதல் பாடல்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா மயில் அன்னம் அப்படி எல்லாம் வரும்.
சரியா
வரிகள்ல சொல்றது இப்ப மயில் மயில் தொகை அழைத்தல் அப்படி எல்லாம் வரும். அதே மாதிரி இப்ப தேவதை அப்படின்னு தான் இந்த பொதுவான வரிகளா இருக்கு. இப்ப வர்ற இந்த பாட்டு பாத்தீங்கன்னு சொன்னா காகம் வருது பூதம் எல்லாம் வருது. ஆனா இந்த பாட்டு அருமையான பாட்டு கேட்டு பாருங்க. கேட்ட பிறகு நாம அடுத்த வாரம் வந்து பாடலையும் பற்றி பேசுவோம், நிறைய மாற்றங்களையும் பற்றி பேசுவோம்.
சரி தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து நேயர்கள் அடுத்த வாரம் கேளுங்கள். விடைபெறுவது விஜயஸ்ரீ, கர்ணன் மற்றும் டாக்டர் லாவண்யா. நன்றி, வணக்கம்.
புரியாத பாதையில் அறியாமல் போகிறேன், நனையாத காதலில் கடலாழம் காண்கிறேன், முகம் பார்க்கதா மனம் ஏங்குறேன், எதிர்காற்றிலே ஊங்குரல் கேட்கிறேன், உயிரை தீண்டும் காதல் பூ